ஃபஸ்ட்டு மங்கள ஸ்லோகம் பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம், நம்ம வந்து நான் இவருக்கு முன்னாடி வித்யாநாதருக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் என்ன சொல்லியிருக்காரோ அதை அந்த விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் நேதா, ஏன்னா இது நாயகர் பிரகடனம், ஸோ நாயகன்கிறது ஒரு காவியத்துக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டுங்கிறத பார்த்தோம். சரியா, ராமனுடைய குணத்தை வர்ணிக்கிறதுனால்தான் ராமாயணம் வசதி அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ அதனால் ஒரு பிரபந்த ஸ்திதியோட ஸ்ரேயஸ்கரி எதனால் அப்படின்னா, அதில் வர்ணிக்கப்படுகிற மகாபுருஷ வர்ணனேன ஏவ அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் காவியம்ங்கிறது நமக்கு என்னெல்லாம் கொடுக்கறது, காவியத்தினுடைய பிரயோஜனம் சொல்கிறார். அதுதான் எது, வேதாத்து பிரபு சம்ஹிதாத்து அதிகத்தம்லாம் பார்த்தோமே அது. அப்புறம் காவியம் யசசே அர்த்த கிருத்தே விவகார விதே, காவியம்ங்கிறது யசசை கொடுக்கறது, அர்த்தத்தை கொடுக்கறது, உலகத்தில் லோகத்தில் வந்து விவகாரத்தை சொல்லி கொடுக்கறது, இதெல்லாம் இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணார். இதுக்கப்புறம் நேர வந்து இந்த கரண்ட் டெக்ஸ்ட்டுக்கு போயிட்டார் அவர். இந்த கரண்ட் டெக்ஸ்ட்டுங்கிறது என்னது, பிரதாப ருத்ர தேவஸ்ய குணான் ஆசிரித்த நிர்மிதாக அலங்கார பிரபந்தாக, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ப்ரெசன்ட் டெக்ஸ்ட்டு வந்து அலங்கார சாஸ்திரம், இது வந்து பிரதாப ருத்ரனுடைய குணங்களை ஆசிரயம் செய்து நிர்மிக்கப்பட்டது. ஸோ இதில் கூறப்பட்டுள்ள ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் ஒவ்வொரு லக்ஷணத்திற்கும் லட்சியமாக யாரை எடுத்து கொண்டிருக்கிறார் அப்படின்னா பிரதாப ருத்ர தேவன். இந்த பிரதாப ருத்ர தேவனுடைய கோர்ட்டில் இந்த வித்யாநாதர் இருந்த காரணத்தினால் ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் பிரதாபருத்ரனை வர்ணித்து எழுதியிருக்கார். ஏன் பிரதாபருத்ரன் எடுத்திருக்கார் அப்படின்னா, ஒரு காவியத்துக்கு பிரதானம் என்னென்னா அதனுடைய நாயகன், அந்த நாயகன் சரித்திரம் உத்கிருஷ்டமாக இருந்தால் தான் அந்த காவியம் உத்கிருஷ்டமாக ஆகும். இங்கே இந்த கான்டெக்ஸ்டில் இந்த பொயட்டை பொறுத்தவரையில் பிரதாபருத்ரங்கிற ஒரு கவி தான் உத்கிருஷ்ட, பிரதாபருத்ரங்கிற ராஜா தான் உத்கிருஷ்ட ராஜா. அதனால் அவனை அந்த ராஜாவை வர்ணித்து ஒவ்வொரு ஸ்லோகமும் எழுதியிருக்கார். அப்படி இருக்கிற பட்சத்தில் நாயக குணங்கள்லாம் என்ன எப்படின்னு வர்ணிக்கணும். ஸோ நாயக குணங்கள் எது, மகாகௌலீனதா ஔஜ்வல்யம் மகாபாக்யம் உதாரதா தேஜஸ்விதா விதக்தத்வம் தார்மிகத்வாதய குணாகா, இதெல்லாம் வந்து நாயக குணங்கள். ஸோ இதில் திருப்பியும் ஆதிபதத்தினால ரெண்டுத்தை வர்ணிக்கிறார். எது வர்ணிக்கிறார், பரிகாசைய அனௌச்சித்யம், அந்த ஸ்லோகத்தோட நாயக குணங்கள் முடிஞ்சு விடுறது. அப்புறம் ஆதி கிரகணாத்து ரெண்டு சொல்கிறார், மகாமகிமத்வம் சர்வ வித்யா அதிகத்வம் பாண்டித்யம், அது ரெண்டு அக்செப்ட் பண்ணிக்கிறார். தென் அதுக்கப்புறம் நாயக குணத்தை வர்ணித்த அப்புறம் நாயக ஸ்வரூபம். ஸோ நீங்கள் ரெண்டு சார்ட்டு தனியாக போட்டுக்கோங்க. நாயக குணங்களில் இந்த மகாகுலீனத்தாலேந்து ஆரம்பித்து சர்வ வித்யா அதிகத்வம் எது பாண்டித்யம் ததுதா, அது வரைக்கும் உங்களுக்கு நாயக குணங்களில் வந்துடும். நாயக ஸ்வரூபத்தில் யஷப்பிரதாப சுபகஹ தர்மகாமார்த்த தத்பரக துரந்தரக குணாட்யஷ்ச, இது நாலும் வரப்போகிறது. தர்மகாமார்த்த தத்பரத்வம் துரீனதா குணாட்யத்வம், அதுக்கப்புறம் இது மூணும் வந்து நாயக ஸ்வரூபத்தில் வரும். நாயக குணங்கள் நாயக ஸ்வரூபம் பிரித்து எழுதிக்கோங்க. அதான், ஸோ நாயக குணம் ஆயிடுத்து, நாயக ஸ்வரூபம் ஆயிடுத்து, அப்புறம் நாயக விசேஷாக, அத நாயக விசேஷாக விருப்பியந்தேல தான் உங்களுக்கு உதாத்த உத்தத லலித சாந்தன் தீரோதாத்தன் தீரோத்தன் தீரலலிதன் தீரசாந்தன். ஸோ இப்போ வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து நாயக குணங்கள், நாயக ஸ்வரூபம், அப்புறம் நாயக விசேஷம், மூணு ஆயாச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்ருங்கார நாயக்காக, ஸ்ருங்கார நாயக்கர்களில் அனுகூலா தக்ஷிணா திருஷ்டா ஷட்டா, இது நாலும். அதுக்கப்புறம் அஷ்டவித ஸ்ருங்கார நாயிக்காக யாராருன்னு பார்த்துக்கோங்க. அஷ்டவித ஸ்ருங்கார நாயிக்காக யாராரு, ஸ்வாதீன பதிகா வாசகசஜ்ஜிகா விரகோத்கண்டிதா விப்ரலப்தா கண்டிதா கலகாந்தரிதா புரோஷித பர்த்ருகா அபிசாரிகா, இந்த எட்டு வகையான ஸ்ருங்கார நாயிக்காக இவாளனுடைய லக்ஷணங்கள், இவாளனுடைய லட்சியங்கள், எந்தெந்த ஸ்லோகங்கள் சொல்லியிருக்காளோ அதெல்லாம். அதுக்கப்புறம் இதை முடிச்சுட்டு மூணு விதமான நாயிக்கா யார் சொல்கிறோம், முக்தா மத்யா ப்ரௌடா. திருப்பியும் நமக்கு வந்து நாயக்கனுக்கு வரும் குணாலங்காரங்கள் வந்து எதை இது பண்ண கொடுக்க போகிறது, வர்ணிக்க போகிறது, ரசத்தை காமிக்க போகிறதா, அப்போ ரசப்பிரதானியமாக இருக்கிற காவியம் எப்படி இருக்க போகிறது, அலங்கார பிராதானியமாக இருக்கிற காவியம் எப்படி இருக்கும், வஸ்து பிராதானியமாக இருக்கிறது எப்படி இருக்க போகிறது இப்படி. அதுக்கப்புறம் சப்தஸ்புரணம் அர்த்தஸ்புரணம் உபயஸ்புரணம், இன்னைக்கு படித்தோம் சப்தஸ்புரணம் அர்த்தஸ்புரணம் அண்ட் உபயஸ்புரணம், அதனுடைய லட்சணங்கள் எக்ஸாம்பிள். சரியா, இதுக்கப்புறம் திருப்பியும் நம்ம நாயகனுக்கு போயிடுறோம். நாயகன்கிறவன் ஸ்வதக சித்தன் ஒத்தன் உற்பத்தியன் ஒத்தன், ஸ்வதகசித்தனுக்கு தான் அவனோட யசஸ் எல்லாம் வர்ணித்து எழுதலாம். இல்லைனா அவனோட எதிரி ராஜாவை வர்ணிச்சுட்டு அவனையும் அடிச்சுட்டான்னு சொல்லி எழுதலாம். இது ஸ்வதகசித்தனுக்கு. ஆனால் உத்பாத்தியனுக்கு அவனுடைய குலத்தை பற்றி எழுதி தான் ஆனோம், பிஃபோர் யூ ரைட் அபவுட் இஸ் எனிமி. ஸோ அது தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அமாங் த நாயக்காஸ் பெஸ்ட்டு வெரைட்டி ஆஃப் விசேஷங்கள், விசேஷமான நாயகன் யாருன்னா தீரோதாத்த நாயகன் தான். அவனுடைய கேரக்டருக்கோ அவனுடைய பிஹேவியருக்கோ ஒரு மாசு வந்துடக்கூடாது, ஒரு மாசற்றவனாக இருக்கணும் அவன், புரியுறதா? ஸோ இதுதான் நாயக பிரகரணம். ஸோ நாயக குணங்கள், நாயக ஸ்வரூபம், நாயக விசேஷங்கள், ஸ்ருங்கார நாயகங்கள், நாயகர்கள், ஸ்ருங்கார நாயிகா, அப்புறம் நாயக நாயிகாவில் வந்து முக்தா, மத்யா, ப்ரௌடா, அதுக்கப்புறம் நம்ம வந்து இதுக்கு வந்துடும், ரசப்பிராதான்யம், அலங்கார பிராதான்யம், இது வாட் யூ கால் வஸ்து பிராதான்யம், அதுக்கப்புறம் இது சப்தஸ்புரணம், அர்த்தஸ்புரணம், உபயஸ்புரணம், அப்புறம் குலாச்சாரம், அந்த இது ஸ்வதக சித்தன், உற்பத்தியன். இவ்வளோதான், இவ்வளோதான் வெரி சிம்பிள் நாயக பிரகடனம்.